அவங்களுடைய அவங்களுக்கு வாலிப வயதுக்கு வந்த ஒரு ஒரு பையன் அவங்க எப்படி ட்ரெயின் பண்ணுவாங்கன்னா, அவன் ஒரு 13 வயசு வந்த பிறகு அவனுக்கு நல்ல ஸ்விம்மிங் கத்து கொடுத்து, வேட்டையாடுறதுக்கு அவனுக்கு கத்து கொடுத்து, குதிரையில எப்படி போறதுன்னு அவனுக்கு எல்லாம் கத்து கொடுத்துட்டு, ஒரு அவன் ஒரு வயசுக்கு வந்த பிறகு ஒரு ரொம்ப ஆழமான ஒரு காடுக்குள்ள அவனை கூப்பிட்டு போவாங்க. ரொம்ப ஆழமான காடுக்குள்ள அவனை கூப்பிட்டு போய் அவனை கண் கட்டி, அவனை அந்த காட்டுக்குள்ள யாருமே இல்லாத ஒரு காட்டுக்குள்ள கண், அவன் எப்படி எங்க போறவனு கூட தெரியாத மாதிரி அவனை கூப்பிட்டு போய் அவன் கண்ணை திறந்து விட்டவன பார்த்தோன்னா பயங்கரமான ஒரு காட்டுல அவன் இருக்கிறான். இருள் நிறைந்த ஒரு ராத்திரி நேரத்துல அந்த காட்டுல அவன் இருக்கணும். நீங்க யோசிச்சு பார்க்கலாம், அதை நம்ம ஒன்னா சொல்லிட்டு போனோம்னா நேரம் ஆயிரும். ஆனா ஒரு காட்டுல அப்படி போய் இருக்கிறது, இது வரைக்கும் அவனுடைய பெற்றோர்களை விட்டு அவன் அந்த காட்டு வாசிகளை விட்டு அந்த கிராமத்தை விட்டு அவன் போனதே இல்லை. ஆனா இதான் ஃபர்ஸ்ட் டைம் அவன் போறான். அது ஒரு ட்ரைனிங் அவங்க செய்வாங்க. அவனை கூப்பிட்டு போய் அந்த முழு ராத்திரியும் அந்த காட்டுல அவன் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். யோசிச்சு பார்க்கலாம் என்னென்ன சவுண்டுங்க காட்டுல வரும். என் பையனுக்கு கதை சொல்லும் போது அப்படியே பயங்கரமா இருக்கும். காட்டுல அந்த ஒரு ஒரு செடி அசையும் போதும் எந்த கரடி வருதோ, எந்த பாம்பு அசையுதோ, இல்லை ஏதோ ஒரு காத்து அடிக்கும் போதோ எந்த தேள் நம்ம மேல ஓடுதோ, இருள் ஃபுல்லா இருள் அப்படியே ஒடுக்கிக்கிட்டு பயத்தோடு பயங்கர எப்படா விடியோன்ற ஒரு பயத்துல அவன் பயந்துகிட்டு இருக்கான் அந்த காட்டுல. இந்த ஃபாக்ஸ் உடைய சவுண்டு சவுண்டு கேக்குது, சிங்கத்தின் சவுண்டா, அப்படியே அங்க செடி அதிரும் போது ஐயோ என்ன மாதிரி பாம்பு ஓடுதோன்னு பயந்துகிட்டு இருக்கிற ஒரு ராத்திரி. என்ன வந்து கடிச்சு என்ன சாகடிக்குமோன்னு ராத்திரி 1 மணி ஆகுது, 2 மணி ஆகுது, டைமே போக மாட்டேது, 3 மணி ஆகுது, அப்புறம் 6 மணி ஆகி கொஞ்சம் வெளிச்சம் வருது. வெளிச்சம் வந்து உயிரே கையில பிடிச்சுக்கிட்டு இருந்து வெளிச்சம் வந்து அப்புறம் கொஞ்சம் அப்படியே வெளிச்சத்துல பார்த்தா அங்கெல்லாம் செடி ஃப்ளவர்ஸ் எல்லாம் தெரியுது. அவன் அப்படியே பயந்து பா எப்படா தப்பிச்சு இங்க இருந்து போவோன்னு இப்படி எந்திரிச்சு இப்படி வெளியே வந்து பார்த்தா ஒரு பெரிய மனுஷன் நிக்கிறார். அவரு ஒரு அம்பம் ஒரு வில்லம் இப்படி வச்சுட்டு நிக்கிறார். இப்படி பாக்குறான் யாருன்னு பார்த்தா அது அவங்க அப்பா. முழு ராத்திரியும் அவர் அங்கதான் நின்று இருக்கிறார், அம்பு வில்ல வச்சுக்கிட்டு அங்கதான் நின்று இருக்கிறார். அந்த பையனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அங்கதான் இருந்திருப்பார். அந்த இருள் பயங்கர, அந்த அப்பாவை பார்க்குற அந்த மாதிரி பயந்து மிரண்டு போன ஒரு புள்ள போய் அவங்க அப்பாவை அந்த காலையில் பார்க்கும்போது அதுக்கு இருக்கிற ஒரு ஒரு தைரியம் ஒரு சந்தோஷம் நம்ம யாருனால விவரிக்க முடியுமா? பயங்கர தைரியமா பான்ற மாதிரி போய் என்ன ஒரு ஆறுதல் ஒரு தைரியம் அந்த பிள்ளைக்கு கிடைக்கும். நம்ம இன்னைக்கு பார்க்குற ரெவலேஷன் 10வது அதிகாரம் அப்படிப்பட்ட ஒரு அதிகாரம். அப்படி நம்மளை பெரிய தைரியப்படுத்துகிற, பெரிய ஆறுதல் அளிக்கிற ஒரு அதிகாரம் அப்படின்றது தான். ஏன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு வந்த கதைகளை நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, இந்த முத்திரைகள், 6 முத்திரைகளை, சாரி, இந்த எக்காலங்கள், 6 எக்காலங்களை நம்ம பார்த்துக்கிட்டு வந்திருக்கிறோம். அந்த 6 எக்காலங்களில் 4 எக்காலம் பயங்கரமா இருந்துச்சு, இந்த 5வது எக்காலம் நம்ம பார்த்தோம்னா அந்த சாத்தான் வானத்திலிருந்து விழுந்து நட்சத்திரம் போல விழுந்து அவன் கையில கிடைக்கக்கூடாத ஒரு சாவி அவன் கையில கிடைச்சதா நம்ம பார்க்கணும். என்ன சாவி? பாதாளத்தின் திறவுகோல். பயங்கர பேய்களை தேவன் அடைத்து வைத்திருக்கிற அந்த பாதாளத்தின் திறவுகோல் யார் கையில இருக்கக்கூடாதோ, இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்திருக்கிற சாவி அவனுக்கு கொடுக்கப்பட்டதுன்றத நம்ம பார்க்கிறோம். அந்த திறவுகோலை அவன் என்ன பண்றான், போய் அந்த பாதாளத்து குழியை திறந்த உடனே பயங்கரமான புகை, அருவறுப்பான புகை முதல்ல வெளியே வருது. அது வந்து வானத்தையும் சந்திரனையும் இருளாக்கி போட்டு அதுல இருந்து பயங்கரமான வெட்டுக்கிளிகள், பிசாசு ஆவிகள், அசுத்த ஆவிகள் உலகத்துல அதன் மூலமா கிரியேட் செய்யறதோ, மனிதர்களை பிசாசின் போதகங்களாலையும் வஞ்சனையான ஆவிகள்னாலையும் மனிதர்களை இருள ஆட்கொள்றதையும் அதன் மூலமா நம்ம பார்க்கிறோம். அப்படி நடந்தது. அந்த வெட்டுக்கிளியினுடைய விவரம் ஒன்னொன்னும் பார்த்தோம்னா அதனுடைய அகோரமான குணம், அதோட பல்லு எல்லாம் விவரிச்சுக்கிட்டு போனார் இல்லைங்களா, அதனோட கவர்ச்சியின் குணம் எப்படி மனுஷங்களை கொடுமைப்படுத்துது அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதோடு முடிஞ்சிச்சா? ஒரு ஐயோ முடிஞ்சிச்சு, இன்னொரு ஐயோ. ஆறாவது எக்காலத்தை நம்ம பார்க்கும்போது என்ன நடக்குது? அந்த குதிரை வீரர்கள், பிசாசுகள் குதிரை வீரர்கள் போல நிக்கிறார்கள். அதனோட வாயிலிருந்து புகை, அக்கினி, கந்தகம் வந்து பூமியில மூன்றுல ஒரு பாகம் மனுஷர்களை அழித்து போட்டதாக நம்ம பார்க்கிறோம். இது என்ன, இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம், அதுக்கு விவரங்கள்லாம். இப்போ ஆவிக்குரிய உலகத்துல, கண்கள் காணாத உலகத்துல நடக்கிற ஆவிக்குரிய உண்மைகள் தான் இதெல்லாம். இதெல்லாம் ஏதோ கதை நம்ம நினைச்சுக்க கூடாது. ஆவிக்குரிய உலகத்துல நம்ம காணுகிற காரியங்கள் அநித்தியம், காணாதது நித்தியம்னு தேவன் சொல்ற மாதிரி நம்ம காணுகிறது உண்மை அல்ல. நம்ம இந்த உலகத்துல பாக்குறோம் இல்லைங்களா, அது உண்மை அல்ல. காணாத உலகத்துல ஒரு பெரிய போரே நடந்துகிட்டு இருக்கு. என்ன நடக்குது நம்ம எல்லாம் கனவுல நினைச்சுக்க முடியாது. அதைத்தான் ஒரு அடையாள மொழியில நமக்கு இந்த ரெவலேஷன் நம்ம பாக்குறோம். என்ன நடந்துச்சு அதெல்லாம் நம்ம வேறவங்க பார்த்துருக்கோம். அதெல்லாம் பார்த்து அதை உணர்ந்தவங்க, ஐயோ ஆமாங்க பாஸ்டர், உண்மையாவே இது சொல்ற மாதிரி தான் உலகத்துல நடக்குது. ஏன் மனுஷருங்க மனம் திரும்புறதில்ல? ஏன் மனுஷருங்க தேவனை நோக்கி வர்றதில்ல? ஏன் இத்தனை அகோர மரணங்கள் நடந்தாலும் மெய்யான ஜீவ தேவனை ஏன் தேட மாட்டேன்றாங்க? ஏன் பாவத்தை விட்டு வரமாட்டேன்? ஏன் திருப்பி திருப்பி சொன்னாலும் பாவத்தில் அழிந்து மனிதர்கள் போறாங்க? காரணம் இந்த இந்த கிரியைகள் தான். நம்ம பார்த்துக்கிட்டு வந்தோம் இல்லைங்களா, இந்த பிஹைண்ட் த சீன்ஸ் சொல்லுவாங்க. காணாத உலகத்துல நடக்கிற காரியங்களை தான் ஒரு படமாக நம்ம ஆண்டவர் அந்த வசனங்கள்ல போட்டிருக்கிறத நம்ம பார்த்து படிச்சுட்டு வந்திருக்கிறோம். இது வரைக்கும் 10வது அதிகாரம் வரைக்கும் படிச்சுட்டு வந்திருக்கோம். அதை பார்க்கறது வந்து ரொம்ப ஒரு 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 விதத்துல ஒரு ஓவர்வெல்மிங் என்னுவாங்க, அதாவது ஒரு தூக்கி வாரி போடுற மாதிரி தான், ஒரு அகோரமான காட்சி. ஆமா, இந்த ஆவிகள் தான் கண்ட்ரோல் பண்ணுது, இந்த ஆவிகள் தான் நடத்துது, ஆவிகள் தான் மனிதர்களை அழித்து கொண்டிருக்கிறதுன்ற மாதிரி நமக்கு பயந்து போற மாதிரி நமக்கு ஒரு வேலை ஏற்படலாம். அத பயந்து போற மாதிரி ஏற்படுகிற ஒரு சூழ்நிலையில அன்பான தேவன், ஒரு ஒரு நம்ம தேவன் வந்து ஒரு ஆறுதல் படுத்துற மாதிரி தான் 10வது அதிகாரம் நமக்கு வருது. அதுல என்ன பண்றார் ஆண்டவர், ஒரு அந்த மாதிரி அகோரத்துல மாட்டி இருக்கிற நேரத்துல தன்னுடைய ஜனங்களை ஒரு ஆறுதல் செய்யணும் அப்படின்றதுக்காகத்தான் 10வது அதிகாரம் வருதா நம்ம பார்க்கலாம். மனிதர்கள் அசுத்த ஆவினால நடத்தப்படும் போது, எங்கப்பார் கள்ளப்போதவன் நிறைந்திருக்கிற போது, வஞ்சனையான ஆவிகள் எங்கப்பார் செயல்படும் போது, இச்சைகள்னால மனிதர்கள் அழியும் போது, சத்ருக இந்த விதத்துல பார்த்தாலும் சத்ருக அப்படி இருக்கும்போது உலகத்துல பாருங்களேன், பயங்கரமான கொடுமை, பயங்கரமான பாவங்கள், பயங்கரமான அகோரங்கள் போயிட்டு இருக்கும் போது ஒரு கேள்வி என்ன இருக்கும், தேவன் அவருடைய மந்தையை பாதுகாக்க முடியுமா? பாதுகாத்து அவங்கள கரை சேர்ப்பாரா? அதான் கேள்வி இருக்க முடியும் இல்லைங்களா. இப்படி ஆபத்து, இப்படி ஆவிகள் புறப்பட்டிருக்கே, இப்படி ஆவிகள் உலகத்துல கிரியே செய்கிறதே, பயங்கரமான பாவம், கொடுமை, வஞ்சனை, மரணம், அழிவு ஆகிட்டு இருக்கிறதே, அவருடைய ஜனங்களை தேவன் பாதுகாத்து கரை சேர்ப்பாரா? அதுக்கு பதிலாகத்தான் என்ன வருது, இந்த 10வது அதிகாரம் நமக்கு வர்றத பார்க்கலாம். ஏன்னா அந்த காட்டுல அந்த பையன் இருக்கிற மாதிரி அந்த பையனுக்கு என்ன அவனை கடிச்சு சாகடிக்கும் சொல்ல முடியாது இல்லைங்களா. சிங்கமோ புலியோ தேலோ என்னமோ பயந்துகிட்டு அவன் மிரண்டு போயிருக்கிற மாதிரி, அந்த மாதிரி தான் உலக சூழ்நிலை, ஆவிக்கூறிய உலக சூழ்நிலை இருக்கு. எப்படி அழிவாங்கன்னு தெரியல, எந்த இச்சத்துல அழிவாங்க, எந்த பிசாசு வந்து எப்படி அழிக்கும்னு சொல்ல முடியாது. பயங்கரமான ஆவிக்குரிய நிலையில இருக்கும், கள்ளப்போதகம் நிறைந்த ஒரு காலத்தில் நம்ம வாழுகிறோம். அந்த காலத்துல தன்னுடைய ஜனங்களை மக்கள் தேவன் காப்பாத்துவாரா? அதை எப்படி காப்பாத்துவாருன்ற மாதிரி தான் இந்த அதிகாரம் வருத பார்க்கலாம். ஒரு ரொம்ப ஒரு நம்மளுக்கு அவங்க அப்பாவை பார்த்து அவன் எவ்வளவு தைரியம் அடைஞ்சிருப்பான். அம்மா இந்த மாதிரி காட்டு சூழ்நிலையில, இருள் சூழ்நிலையில அந்த அப்பாவை பார்த்து எப்படி ஆறுதல் அடைஞ்சிருப்பானோ, 10வது அதிகாரத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அப்படி ஒரு தைரியம், ஒரு ஆறுதல் நமக்கும் கிடைக்கும். அதுக்கு தான் அந்த அதிகாரம் போட்டிருக்கிறது. ரெவலேஷன் வந்து அந்த 10வது அதிகாரம் ஒரு ஒரு இன்டர்வல், ஒரு இன்டர்லியூடுன்னுவாங்க இங்கிலீஷ் இதுல, மியூசிக்ல இன்டர்லியூட்னா ஒரு ரெஸ்ட்டுக்கு, புரியுதுங்களா. ஒரு அகோரமான காட்சிக்கு மேல காட்சி, காட்சிக்கு மேல பார்த்து பார்த்து இதுக்கு இன்னும் வரப்போகுது, அதுக்கு நடுவுல ஒரு பிரீதிங் ஸ்பேஸ், அப்பாடா ஒரு ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஒரு அதிகாரம் நமக்கு வருது இந்த 10வது அதிகாரம். ஏன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா இப்படித்தான் ரெகுலேஷன் பேட்டர்ன் வருது, அந்த முறை வருது அப்படித்தான். 1-3 அதிகாரம் வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம், உலக டூர் போயிட்டு வந்தோம், உலக டூர் போய் உலகத்தில் இருக்கிற சபைகளை பார்த்துட்டு வந்து ஏழு விதமான பலவிதமான சபைகள் இல்லைங்களா. இந்த சபைகள் தான் உலகத்தில் எல்லாமே சபைகள் இந்த ஏழில் தான் அடங்கி இருக்குன்னு பார்க்கணும். அதை பார்க்கும்போது நமக்கு எப்படி இருந்துச்சு, அதில் இருக்கிற ஏழு சபையில் அஞ்சு சபை பயங்கரமான பாவத்திலையும் கள்ள போதகத்திலையும் இருக்கு, இயேசு பயங்கரமாக திட்டுறார். அதில் ரெண்டு சபை ஒழுங்காக இருக்கு, ஆனால் அவங்களுக்கு பயங்கர துன்பம் வறுமை பயங்கர கஷ்டம் அதெல்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் வரும்போது ஐயோ டயர்டாகி போயிடுறோம் நமக்கு, ஐயோ இப்படியெல்லாம் சபை போகிறதே என்ன ஆக போகுது அப்படின்னு நம்ம ரொம்ப சோர்ந்து போகிற நேரத்தில் நாலாவது அதிகாரம் நமக்கு ஒரு ரெஸ்ட் கொடுக்குற மாதிரி யோவானை பார்த்து என்ன சொல்கிறார், இங்கே மேலே ஏறி வா, புரியுதுங்களா, பரலோகத்துக்கு கூப்பிட்டு போகிறார். அங்கே போய் பரலோக காட்சியை பார்க்குறோம், பரலோகத்தில் தேவன் ஆட்சி செய்கிறதும் ஆட்டுக்குட்டியான ஆட்சி செய்கிற ஒரு காட்சியை நம்ம பார்க்குறோம். அது ஒரு பெரிய ஒரு ரிலீஃப் மாதிரி நமக்கு. அங்கே அவர் அந்த அந்த புஸ்தகத்தை அவர் வாங்குறார். வாங்கின பிறகு அந்த ஏழு முத்திரை திறக்கப்படுறதை பார்க்குறோம். அந்த ஏழு முத்திரை ஒன்றுன்னா பார்க்கும்போது அந்த நாலு குதிரைகள் பயங்கரமாக வந்து பஞ்சம் போர் வருதை பார்க்குறோம். அந்த ஆறாவது முத்திரை திறக்கப்படும் போது பூமி அண்ட சராசரமே ஆடி போய் வானம் சுருள் போல மறைந்து போய் மனிதர்கள்லாம் தேவ கோபாக்கினை நாள் வந்தது, யார் நிலை நிற்க முடியும், மலைகளே எங்க மேல உழுவுங்கன்னு போய் கதர்றாங்க. அது ஒரு காட்சியை பார்க்கறோம், அது ஒரு ஹாரரை ஏற்படுத்துறது. உடனே நமக்கு ஏழாவது அதிகாரத்துல என்ன வருது, ஒரு ரெஸ்ட் மாதிரி என்ன வருதுன்னா, அந்த 144,000 பேர் முத்திரை அடிக்கிறது, தேவன் தன் ஜனங்களை எப்படி பாதுகாக்கிறாருன்னு காட்டுற மாதிரி ஒரு கேப் வருது. அந்த ஆறாவது முத்திரைக்கும் ஏழாவது முத்திரைக்கும் நடுவில் ஒரு இன்டர்வல் வருதை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இங்கே ஆறாவது எக்காலத்துக்கும் ஏழாவது எக்காலத்துக்கும் நடுவில் வந்து இந்த 10-11 அதிகாரம் ஒரு இன்டர்வலாக வருது. நம்ம புரிஞ்சுக்கணும், ரெவலேஷன் பேட்டர்ன் நம்ம படிச்சுட்டு போகும்போது ஒரு இன்டர்வலாக வருது. இதில் வந்து ரெண்டு காட்சி வரப்போகுது இந்த 10-11, என்ன ரெண்டு காட்சி, முதலாவது ஒரு மகா பெரிய தேவ தூதன் பூமியில் இறங்கி வர்றதை நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டாவது ஒரு ரெண்டு சாட்சிகள் அவங்களுடைய ஒரு கதை வருதை பார்க்க போகிறோம். இதில் என்ன காட்டுறாரு, ரொம்ப தேவனுடைய ஜனங்களுக்கு ஒரு ஆறுதல் தடும் படிக்கன்னா, இப்போலாம் பார்த்தது பிசாசுடைய கொடுமை, பாதாளத்தின் ஆவிகள் எப்படி உலகத்தில் செயல்படுதுன்றதை பார்த்து பார்த்து அப்படியே இருள் நிறைஞ்ச ஒரு இடத்துல இருக்கும்போது அவங்கள பயங்கரமாக என்கரேஜ் பண்ணணும், தைரியப்படுத்தணுன்றதுக்காக இந்த ரெண்டு அதிகாரங்கள் வர்றதை நம்ம பார்க்கலாம். சரி, முதலாவது வசனத்துலேருந்து நம்ம படித்து தியானிப்போம். இதை பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். பலமுள்ள தூதன் என்ன மாதிரி, ரெவலேஷன்ல அநேக தூதர்கள் வராங்க, ஆனா இந்த தூதர் மாதிரி ஒரு தூதரும் இருக்க முடியாது. ஏன்னா ஒரு குளோரியஸ் மெக்னிஃபிசன்ட் ஏஞ்சல், பயங்கரமான தூதன் பாருங்களேன். அவருக்கு என்ன போட்டிருக்கு, பலமுள்ள தூதன் வானத்திலிருந்து வர, பரலோகத்திலிருந்து வராரு. அப்புறம்
மேகம் அவனை சூழ்ந்திருந்தது,
அவருக்கு டிரெஸ் என்ன, மேகம் கிளவுட் டிரெஸ் போட்டு வராரு. அப்புறம்
அவனுடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது
பாருங்களேன், ஒரு ஒரு டர்பன் மாதிரி அவருக்கு தலையில வச்சுட்டு வர டொப்பி என்ன, ரெயின்போ டொப்பியா போட்டு வராரு. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன், அது கற்பனை, இதெல்லாம் இட்ஸ் லாங்குவேஜ், சிம்பாலிக் லாங்குவேஜ் இல்லைங்களா. ட்ரெஸ்ஸு மேகத்தை போட்டு வராரு, தலை மேல வானவில் டொப்பி மாதிரி வச்சுட்டு வராரு. அப்புறம் முகம் பாருங்களேன், சூரியனை போல, நம்மலாம் நம்ம மூஞ்சி பிரைட்டா இருக்கணும்னு பவுடர்லாம் அடிச்சுக்கிறோம், கிரீம் எல்லாம் போட்டுக்கிறோம். அவர் முகம் பாருங்களேன், சூரியனை போல பிரகாசமா இருக்கு. அப்புறம் இருக்கு பாருங்களேன், பயங்கர அந்த ஏஞ்சல் வராரு. அவரை பத்தி சில பேர் வந்து இதுதான் கிறிஸ்துவன்னு கூட சொல்ற அளவுக்கு இந்த ஏஞ்சல் இருக்கிறாரு. ஆனா இவர் கிறிஸ்துவா இருக்க முடியாது, ஏன்னா ரெவலேஷன்ல வந்து கிறிஸ்துவுக்கு ஏஞ்சல்னு பேரே வருது இல்ல, வலையற்பாடுல வந்து ஏஞ்சல் ஆஃப் த லார்டுன்னு வருது, ஆனா ரெவலேஷன்ல வருது இல்ல. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு ப்ராமிஸ பண்றாரு, ஜீவனுள்ள தேவன் மேல ஒரு ப்ராமிஸ், கிறிஸ்து போய் அப்படி பண்ண மாட்டாரு. அது மாத்திரம் இல்லாம இவருக்கு கட்டளை கொடுக்கப்படுது போய் அந்த ஏஞ்சல் கிட்ட இவர் புக்கு வாங்கிக்க, இவர் போய் அந்த இது யோவான் போய் ஒரு தைரியமா என்கிட்ட அந்த புக்கு கொடுன்னு, யோவான் இயேசுவ ரெவலேஷன்ல பார்த்தவன என்ன ஆனாரு, செத்தவனை போல் விழுந்தார் நம்ம பாக்குறோம். அது இது கிறிஸ்துவா இருக்க முடியாது, அதை நம்ம பாத்துக்கலாம். இது ஒரு விசேஷமான தேவதூதன். யார் இவர், யார் இவர் நம்ம படிச்சு பார்த்தோம்னா, தானியல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கு நமக்கு கொஞ்சம் விளக்கம் கிடைக்கும். இவர் ஒரு ஆர்க் ஏஞ்சல். தானியல் வந்தா படிப்போமே, தானியல் 10 அஞ்சு வசனம் படிக்கலாம், அஞ்சாவது அதுக்கப்புறம் பன்னெண்டாவது வசனம் படிக்கலாம். அதுல கொஞ்சம் க்ளூஸ் நமக்கு கிடைக்கும். அஞ்சாவது அதிகாரம், சாரி பத்தாவது அதிகாரம் அஞ்சாவது வசனம்.
என் கண்களை ஏறெடுக்கையில் சணல் வஸ்திரம் தரித்து தமது அறை அறையில் உபாசியின் தங்க கச்சையை கட்டி கொண்டிருக்கிற ஒரு புருஷனை கண்டேன். அவருடைய சரீரம் படிகப் பச்சையைப் போலவும், அவருடைய முகம் மின்னலின் பிரகாசத்தைப் போலவும், அவருடைய கண்கள் எரிகிற தீபங்களைப் போலவும், அவருடைய புயங்களும் அவருடைய கால்களும் திறக்கப்பட்ட வெண்கல நிறத்தைப் போலவும், அவருடைய வார்த்தைகளின் சத்தம் ஜனக்கூட்டத்தின் ஆரவாரத்தைப் போலவும் இருந்தது.
சரி, ஒரு பெரிய தேவ தூதனை பத்தி அங்க விவரிக்கிறாரு. பன்னெண்டாவது வசனம் படிங்களா, அவரு தானியலுக்கு ஒரு விஷயம் சொல்றாரு. அங்க
அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியலே பயப்படாதே, நீ அறிவை அடைவதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துவதற்கும் உன் மனதை திருத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. உன் வார்த்தை நிமித்தம் நான் வந்தேன்.
படிங்க.
பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதியை 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான்.
சரி, அவர் என்ன சொல்றார், தானியேல் நீ ஜெபம் பண்ணிட்டு இருந்த, உன் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் என்னை அனுப்புனாரு, உன் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கணும்னு ஆண்டவர் என்னை அனுப்பி இருக்கிறாரு. ஆனா பெர்சியாவின் அதிகாரி, பெர்சியாவின் அதிகாரின்னா வருது
பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி,
அதிபதி அதிபதி அதாவது இத்தாங்க இந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுன்றோம் இல்லைங்களா, பெர்சியா ராஜ்யத்துக்கு ஒரு அதிபதி இருக்கிறான். உனக்கு தெரியுமா, பெங்களூருக்கு ஒரு அதிபதி இருக்கிறான், லிங்கராஜ்புரத்துக்கு ஒரு அதிபதி இருக்கிறான். அந்த மாதிரி துரைத்தன் நம்மளுடைய போராட்டம் மாம்சத்தோடு ரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடு அதிகாரங்களோடு இருக்குன்னு வேதம் சொல்லுகிறது மாதிரி அந்த பெர்சியா ராஜ்யத்தின் ஒரு அதிகாரி அங்க இருக்கிறான். இந்த தேவதூதன் வராதபடிக்கு அவனை தடை செஞ்சிருக்கிறான். ஆனா அவருக்கு உதவி செஞ்சவர் யாரு, மீகாவேல் தேவதூதன் வந்து அங்க உதவி செஞ்சிருக்கிறார். நம்ம என்ன பார்க்கலாம், இந்த தேவதூதன் இங்க வந்து வருது வந்து மீகாவேல தான் இருக்கும். ஏன் அப்படின்னு நான் போக போக நமக்கு விவரிக்கும் போது பார்க்கலாம். இது ஏன் இப்படி வர ஒரு பலமுள்ள தேவதூதன் அப்படின்னு ஏன் போட்டிருக்குன்னா, இந்த மாதிரி அந்த காட்டுல மாட்டி இருக்கிற அந்த பையன் மாதிரி தவிச்சு துடிச்சு போற அந்த தேவனுடைய மக்களுக்கு, ஐயோ இப்படிப்பட்ட ஆவிகள் உலகத்தில் கிரியை செய்கிறதே, இப்படிப்பட்ட பயங்கரங்கள் உலகத்தில் இருக்கிறதே, இப்படிப்பட்ட ஆவிகளுக்கு மத்தியில் நம்ம எப்படி சுவிசேஷம் போய் கொண்டு போறது, நம்ம எப்படி பரிசுத்தமா வாழ்றது, இது எப்படியெல்லாம் நம்மளை கவர்ச்சி பண்ணி இழுக்குதே, இது எப்படியெல்லாம் பாவத்தில் வரணும்னு இழுக்குதே, தவிக்கிற தேவ தூதர்களுக்கு இது தேவ மனிதர்களுக்கு ஒரு பெரிய பலம் கொடுக்குற மாதிரி, அந்த அப்பா வந்து நின்ன மாதிரி, இங்க வந்து ஒரு குழந்தைங்க பயந்து போனா வந்து ஒரு ஹீரோ வர மாதிரி அந்த ஏஞ்சல் இறங்கி வர்றார். அவர் வரவர் யாரு, மீகாவேல் ஏஞ்சல் தான். ஏன் அவர் ஏஞ்சல்னா, நம்ம அந்த 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 வெட்டுக்கிளி அந்த அசுத்தாவிகளுக்கு தலைவனாக யார் பார்க்கிறோம், அப்பாலியான். உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா, அப்பாலியான் தான் யாரு, சாத்தான். அவனுக்கு விரோதமா நம்ம எல்லாம் என்னங்க செய்ய முடியும், உன்னை கட்டுக்கிறேன்னு உதைக்கிறேன்னா அவன் போறவன் இல்லைங்களா, அதெல்லாம் சும்மா பேச்சு, இதெல்லாம் செய்ய முடியும். அவனுக்கு விரோதமா நம்ம என்ன செய்ய முடியும், அவனுக்கு விரோதமா நிக்கக்கூடிய வல்லமை உள்ள ஒரு தேவதூதன் யார் தெரியுமா, பரலோகத்துல யார் அவனை விரட்டி கீழே தள்ளுனாங்களோ அவரு தான் நிக்க முடியும். யார் பரலோகத்துல இருந்து அவனை விரட்டி தள்ளுனது, வசனம் போட்டிருக்கு பாருங்களேன், ரெவலேஷன் 12:7.
வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று, மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலுசற்பத்தோட யுத்தம் பண்ணினார்கள். வலுசற்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை.
ஜெயம் கொள்ளவில்லை. அப்புறம்
வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமல் போயிற்று. உலக மனத்தையும் மோசம் போக்கும் பிசாசு என்னும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலுசற்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது, அதனோட கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள்.
யார் அதை போர் செய்து தள்ளினது, மிகாவேல் தேவ தூதன் தான் பாக்குறோம், புரியுதுங்களா. அதனால அங்க தள்ளன தேவ தூதன் வந்து இங்க வந்து அப்படியே மிரண்டு போயிருக்கிற தன்னுடைய மக்கள் சோதனைகளுக்கு மத்தியில், பிரச்சனைகளுக்கு மத்தியில், இந்த அசுத்தாவிகளுடைய கொடுமைகளுக்கு மத்தியில், நம்மெல்லாம் உண்மையா பரிசுத்தமா வாழ முடியுமா இப்படிப்பட்ட அட்டாக்கு முன்னாடி, நம்மளாம் எப்படி சுவிசேஷத்தை செய்ய முடியுமா? இப்படிப்பட்ட ஆவி பிசாசுக கண்ட்ரோல் பண்ற மனிதர்களுக்கு மத்தியில் என்ன நம்ம செய்ய முடியும்ன்ற நிலைமையில பயந்து போயிருக்கிற நிலைமையில ஒரு பெரிய தைரியத்தை ஏற்படுத்தும்படிக்கு அவர் வரார். பலமுள்ள தூதனை நான் கண்டேன், ஒரு பயங்கரமா அவர் வர்றார் பாருங்களேன். வரும்போது அது என்ன சொல்லுது? ஒரு பெரிய தைரியத்தை நமக்கு ஏற்படுத்தணும். நிச்சயமாக நம்ம ஜெயிக்க முடியும், நம்ம நிச்சயமாக மேற்கொள்ள முடியும் அப்படின்ற ஒரு தைரியத்தை ஏற்படுத்தும் வண்ணமாகத்தான் அவர் வருதை நம்ம பார்க்கிறோம். ஏன்னா இந்த மார்ட்டின் லூத்தர் சொன்ன மாதிரி, தோ திஸ் வேர்ல்ட் வித் டெவில்ஸ் ஃபில்ட், அதான் அவர் சொன்னார், பிசாசுகள்னால இந்த உலகம் நிறைந்தாலும், நம்மளை அழிக்கணும்னு நிறைந்தாலும், God has willed the ஒரு சத்தியத்தின் மூலமா நம்ம ஜெயிக்கணும்னு தேவன் சித்தம் கொண்டிருக்கிறாரு. நம்ம ஜெயித்தே ஜெயிப்போம், அந்த ஆறுதலை கொடுக்கும்படிக்கு இவர் வந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏன்னா நமக்கு இந்த பயங்கரமான உலகத்துல நமக்கு பரிசுத்தமா வாழ்வதற்கும் சுவிசேஷம் செய்து இயேசுடைய நாமத்துல ஜெயம் பெறுவதற்கும் தேவையான எல்லா விதமான சப்போர்ட்டை கொடுக்கிற வண்ணத்தில் இவர் வந்து நிற்கிறார். அதான் நம்ம பார்க்கிறோம். ஏன்னா தேவ தூதர்களுக்கு ஒரு முக்கியமான வேலை என்ன தெரியுங்களா? எபிரேயர்ல போட்டிருக்கு, ரட்சிப்பை சுதந்திரமா பெறுகிறவர்களுக்கு அவங்க ஊழியக்காரர்களா இருக்கிறாங்க, ஊழியக்காரர்களா இருக்கிறாங்க. அந்த மாதிரி நம்மள இந்த உலகத்துல அத்தனை கொடானி கோடி வெட்டுக்கிளி பிசாசுகள் இருந்தாலும் நம்ம பக்கம் இருக்கிற தேவ தூதர்களுடைய சேனை பெருசு, அதை விட பலமுடியது. நமக்கு உதவி செய்யறவங்க அதை விட பெரியவங்க, அதை உணர்த்தணும்ன்றதுக்காக வர அவங்க எல்லாரையும் பிரதிபலிக்கிற மாதிரி, அவங்க எல்லாரையும் ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி இவர் வந்து நிற்கிறார், பலமுள்ள தேவ தூதர். அதைத்தான் இந்த வசனத்துல பாக்குறோம், ஒரு தைரியம் கொடுக்கற மாதிரி. ஏன்னா இதுல பாத்தீங்கன்னா படிங்களா, தொடர்ந்து படி அந்த வசனம், முதலாவது வசனம் படிங்க.
பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன், மேகம் அவனை சூழ்ந்திருந்தது.
அடுத்த வசனம் படிங்க.
திறக்கப்பட்ட ஒரு சிறு புஸ்தகம் அவன் கையில் இருந்தது, தன் வலது பாதத்தை சமுத்திரத்தின் மேலும் தன் இடது பாதத்தை பூமியின் மேலும் வைத்து சிங்கம் எச்சிக்கிறது போல மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தான்.
அவர் பாருங்களேன், அவரு அந்த தேவ தூதன் முதலாவது பரலோகத்திலிருந்து வந்த தேவ தூதன், ரெண்டாவது அவர் மகா பலமுள்ள தேவ தூதன். அவருடைய சைஸ பாருங்களேன், அவர் வந்து ஒரு காலை எங்க வைக்கிறாரு? சமுதிரத்தின் மேல வைக்கிறாரு, இன்னொரு காலு பூமியின் மேல வைக்கிறார். அதெல்லாம் பெரிய அடையாள மொழி. அது யோசிச்சு பாருங்க, அதனோட சைஸை நீங்க யோசிச்சு பாருங்க. எங்க வீட்டில் ஒரு தொட்டி இருந்துச்சு, அந்த டப்பு மாதிரி. நான் ஒரு கால அந்த டப்புல வைக்கலாம், இன்னொரு கால பூமியின் மேல எங்க டாய்லெட்ல நான் வச்சுக்கலாம். ஆனா சமுத்திரத்துல ஒரு கால் வைக்கிறோம்னா சமுதிரத்தின் சீற்றம், சமுதிரத்தின் புயல், அது அடிக்கிற அடிக்கு, அது இருக்கிற ஃபோர்ஸுக்கு யாருங்க நிற்க முடியும்? அதுக்கு முன்னாடி இவர் போய் ஒரு காலை அங்கே வைக்கிறாரு, இன்னொரு காலை பூமியின் மேலே வைக்கிறார். என்ன ஸ்டைலாக வந்து இறங்குறாரு பாருங்களேன். அதான் நம்ம பார்க்கணும், காலை போய் அப்படி வைக்கிறாருன்னா அதன் மேலே இருக்கிற அதிகாரத்தை, அதன் மேலே இருக்கிற இறையாண்மையை அவர் காட்டுறார். இது ஆட்சி, எத்தனை அசுத்தாவிங்க இந்த கிரியை செஞ்சாலும், எத்தனை பேய்ங்க இங்க இது ஆட்டம் போட்டாலும் சரி, ஆனா அவர் தேவனுடைய பிரதிநிதியாக அவர் வந்து எல்லாத்த விட உயர்ந்த விதத்துல அவர் ஆட்சி செய்கிற வண்ணத்துல அங்க வந்து நிக்கிறார். அதுங்களுக்கெல்லாம் மேல பவர் உள்ளவராக இவர் வந்து நிக்கிறார். என்னுடைய மக்களே, இதெல்லாம் பார்த்து பயப்படாதீங்க, நான் உங்களோடு இருக்கிறேன், நான் வந்திருக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பலப்படுத்தும் வண்ணத்துல அவர் வந்து நிக்கிறத நம்ம பார்க்கலாம். ஏன்னா ஏன் பூமி சமுத்திரம்னு வருதுன்னா, பிசாச பாத்தீங்கன்னா அடுத்த அதிகாரம் 13:1 படிங்களா.
பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன், அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன்.
நான் கடற்கரை முன்பதாக நின்னேன் அப்படின்னு, சரி, சமுத்திரத்திலிருந்து வந்த மிருகம். அப்புறம் 11 படிங்க. அதுல கடற்கரையில் நிக்குது, ஒரு மிருகம் வந்து சமுத்திரத்திலிருந்து வருது, ஒரு மிருகம் பூமியிலிருந்து வருது. புரியுதுங்களா? அதான் அந்தி கிறிஸ்துவா பாக்குறோம், கள்ள தீர்க்க தரிசியா பாக்குறோம். அவங்க தான் பெரிய அட்டூழியம் எல்லாம் செய்ய போறாங்க. ஆனா அதை விட உயர்ந்த தேவ தூதனாக இவர் வந்து அவங்கள விட மேல கண்ட்ரோல் இருக்கிற மாதிரி, பிசாசனால ஒரு இடத்துல தான் இருக்க முடியும் இல்லைங்களா. ஆனா இவர் எல்லாத்தையும் எல்லா ரெல்ஸ் மேல தனக்கு அதிகாரம் உள்ளபடிக்கு ஒரு கால் சமுத்திரத்துல வச்சிருக்காரு, ஒரு கால் பூமியில வச்சிருக்கிறார். பாருங்களேன் அவருடைய பவரை நம்ம பார்க்கிறோம். இது வந்து ஒரு பெரிய தைரியத்தை நமக்கு ஏற்படுத்தணும். ஏன்னா ஒரு காலத்துல எலியா தீர்க்கதரிசி வந்து அவர் இருக்கும்போது அவருக்கு விரோதமா படை வருது, பெரிய படை வருது. பெரிய படை வரும்போது அவர் கூட ஒரு அசிஸ்டன்ட், ஐயோ ஐயா நம்மளை அழிக்கிறதுக்கே பெரிய கூட்டம் வருதே, நம்ம என்ன பண்றதுன்னு ரொம்ப மிரண்டு போனார் அவர். அப்போ எலியா அவனை பார்த்து என்ன சொல்றாரு தெரியுங்களா, அந்த படையை விட நம்ம கிட்ட பெரிய படை இருக்கு. அவன் திரும்பி கிரும்பி பார்க்கறான், எங்க படம் இருக்குதுன்னு, நீ ஒரு ஆள் இருக்கிறீங்க நான் இருக்கிறேன், நம்ம என்ன செய்ய முடியும் இந்த படைக்கு முன்னாடின்னு. இல்லையா என்ன சொல்றாரு தெரியுமா, ஆண்டவரே இவன் கண்களை திறந்துடும். அவன் கண்ணை திறந்த உடனே திரளான தேவதூத படைய, ஒரு த சேரியட்ஸ் ஆஃப் ஃபயர், அக்கினி ஜுவாலை நிறைந்த ரதங்களை அவன் பார்க்கறான். அந்த படம் ஒண்ணுமே இல்லை இதுக்கு முன்னாடின்னு அவன் பார்க்கறான். ஆவிக்குரிய உலகத்தின் கண்கள் அவன் திறந்த உடனே அவனுக்கு தெரியும், அப்பா நம்ம கிட்ட இருக்கிற படையை விட அது ஒன்றும் இல்லை, அது ஒன்றும் இல்லை. கண்களை திறக்கும் போது தான் அது தெரியுதுன்ற மாதிரி அதான் இந்த காட்சி. புரியுதுங்களா, இந்த தூதனை விட என்ன பவர் வேணும் உங்களுக்கு, இந்த தூதனை விட சப்போர்ட்டை விட வேற என்ன வேணும். எல்லா ஏஞ்சல்ஸும் தேவனுடைய சித்தம் செய்வதற்கு, தேவன்படி தேவனுடைய வார்த்தையின்படி வாழ்றதுக்கு, பரிசுத்தமாக வாழணும்னு முயற்சி செய்கிறவர்களுக்கு உங்களுக்கு என்ன தடை வர முடியும், எது உங்களை தடையா நிற்க முடியும், எந்த ஆவி உங்களை கொடுமைப்படுத்த முடியும். எத்தனை ஆவிகள் என்ன மாதிரி மனிதர்களுடைய முகத்தை வச்சு தந்திரம் பண்ணாலும், ஸ்திரீகளுடைய கூந்தலை வச்சு உங்களை கவர பார்த்தாலும், இந்த தூதர்கள் நமக்கு பல நம்மளோடு இருக்கிறாங்க. யோவான்ல ஒரு வசனம் வர மாதிரி, அவ உலகத்தில் இருப்பதை விட நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர், பெரியவர் அதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதான் இந்த காட்சி காட்டுதுங்க. இது வரைக்கும் நம்ம மூணு நாள் அதிகாரத்துல பார்த்தது பயந்து தான் முடித்தது. ஆனா அதை விட பெரிய இந்த தேவதூதன் வந்து அவருடைய சைஸே பயங்கரமா இருக்கிறத பாக்குறோம். அதான் இந்த காட்சி காட்டுறத பாக்குறோம். இன்னொன்னு அவருடைய அப்பியரன்ஸ் பார்த்தாவே நமக்கு ஒரு ரொம்ப இன்பமான ஒரு அப்பியரன்ஸ். அவருடைய பாவனைகள் ஒன்னொன்னும் பாருங்களா எவ்வளவு ஆறுதல். ஒண்ணு, அவருடைய துணி என்னவா போட்டிருக்கு, மேகத்து துணியா போட்டிருக்காரு. மேகம் என்னத்தை குறிக்குது பைபிள்ல, கடவுளுடைய பிரசன்னம். தேவன் வராரோ அவருடைய ரதம்னு கூட மேகம் போட்டிருக்கு. அவர் வராரோ தேவனுடைய பிரசன்னத்தை குறிக்கிறதா பாக்குறோம். இன்னொன்னு அவருக்கு வானவில் அப்படி சிரசின் மேல இருக்கிறத பாக்குறோம். நம்ம நோவா வானவில் நினைச்சோம்னா நோவா காலத்தின் கதை தான் நமக்கு ஞாபகத்துல வருது இல்லைங்களா. நோவாவை யோசிச்சு பாருங்க, அவரு பாவம், அவரு உலகத்துல எல்லாரையும் கடவுள் அழிச்சிட்டாரு. அவரு போட்ல ஏறிக்கிட்டாரு, அவருடைய ஆர்க்ல பேழையில ஏறிட்டு போறாரு 40 நாள் கடவுளுடைய கோபாக்கினின் மலை வருது. மலை வந்து உலகத்துல எல்லாரையும் அழிச்சிட்டாரு. அவர் ஒண்டி அவரும் ஒரு குடும்பமும் உள்ள இருக்கிறாங்க. அது எத்தனை நாள், ஒரு 5 மாசமோ என்னவோ இல்லைங்களா, 5 மாதம் வந்து தண்ணி வத்துறதுக்கு எப்படி இருக்கும், 5 மாதம் ஒரு கப்பல்லையே இருந்துட்டு இருந்தா எந்த பக்கம் பார்த்தாலும் கடவுளுடைய கோபாக்கின உன்னோட விளைவு எல்லாம் அழிஞ்சிருக்கு. எங்க பார்த்தாலும் தண்ணி, ஒரு சோர்வு, ஒரு டிஸ்கரேஜ்மெண்ட் இருக்காது நிச்சயமா இருக்கும். ஒரு விதத்துல நன்றி இருக்கலாம், ஒரு விதத்துல கடவுள் என்ன காப்பாத்துவாரா, என்ன ஆகப்போகுது, கப்பல் எங்கதான் போய் சேரப்போகுது, கரை சேரமா இந்த கப்பல், என்ன ஆகப்போகுது, எல்லாம் போயிட்டாங்க, நான் ஒண்டி எப்படி இருக்க முடியும், பெரிய சோர்வு. இந்த சில நேரத்துல கேபின் ஃபீவர்னு வாங்க இங்கிலீஷ்ல, கப்பல்லாம் ரொம்ப நாள் இருந்துட்டா அது ரொம்ப டிஸ்கரேஜ் ஆயிரும், மைண்டே ஓடாது, அந்த மாதிரிலாம் ஆயிருக்கும் அவருக்கு. கடைசியில போய் ஒரு மலையில போய் இடிக்குது அவருக்கு போட், அதுல இருந்து இறங்கி வர்றார். வெளியே வந்தா என்ன பாக்குறாரு, வானவில் பாக்குறாரு. அது எவ்வளவு ஆறுதலான வானவில், தேவன் தன்னோடு செய்திருக்கிற ஒரு உடன்படிக்கை அடையாளமான ஒரு வானவில். அந்த மாதிரி தான் நம்ம இந்த ஆவிகளுடைய ஆக்ரோஷம் சத்தம் அதெல்லாம் பார்த்துட்ட பிறகு இந்த ஏஞ்சல் பார்க்கும் போது தேவனுடைய பிரசன்னத்தோடு வருகிறார், உடன்படிக்கையின் சின்னத்தோடு வருகிறார். தேவனுடைய பிரசன்னம் நம்மளோடு இருக்கிறது, தேவன் நம்மளோடு உடன்படிக்கை செய்திருக்கிறாரு. இந்த ஆவிகள் நம்மளை என்ன செய்ய முடியும், உங்களை என்ன செய்ய முடியும், அதான் நமக்கு கொடுக்குற ஆறுதல். என்ன செய்ய முடியும் உங்களை, அவருடைய அது ஒரு அடையாளமா அங்க போட்டிருக்கு. ரெவலேஷன் 5வது அதிகாரத்திலையும் கடவுள் சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கும் போது பரலோகத்துல ஒரு தலைமையில என்ன இருந்துச்சுன்னு பாக்குறோம், வானவில் இருந்துதா பாக்குறோம், ஞாபகம் இருக்குங்களா. அது உடன்படிக்கைன்னு ஒரு அடையாளம், அதைத்தான் ஒரு ஆறுதலாக நம்ம இங்க பாக்குறோம். அதுக்கப்புறம் அவருடைய முகம் சூரியனை போல் பிரகாசித்திருந்தது. யாருடைய முகம்தான் பைபிள்ல சூரியனை போல் பிரகாசிச்சிருந்துச்சு? ரெவலேஷன் 1வது அதிகாரத்து இயேசு முகம் இல்லைங்களா, ஒரு சூரியனை போல் இருந்துச்சு. இவர் சூரியனை போல் இவர் முகம் பிரகாசிக்குதுன்னா மோசேக்கு பிரகாசிக்கலையா, ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருந்ததுனால அந்த மாதிரி அவருடைய பிரதிபலிப்பு தான் இவர் பிரகாசிக்குது. ஆண்டவருடைய பிரசன்னத்திலிருந்து வந்தவர் அப்படின்றத நம்ம காட்டுற விதத்துல அடுத்ததாக அக்னி ஸ்தம்பம் மேக ஸ்தம்பம் நமக்கு ஞாபகப்படுத்த வேண்டியது வந்து யாத்ராகம். கடவுளுடைய பிரசன்னம் தேவனுடைய ஜனங்களோடு பழையற்பாடுல எப்படி இருந்துச்சு, அக்னி ஸ்தம்பமும் மேக ஸ்தம்பத்தோடு இருந்துச்சு. அந்த ஆறுதலை தான் மக்களுக்கு கொடுக்கும்படிக்கு இந்த அடையாள மொழியில் ஆண்டவர் சொல்றார். அதெல்லாம் பார்த்து பயப்படாதீங்க, இந்த சோதனைகள்லாம் பார்த்து சோர்ந்து போகாதீங்க. இந்த தேவதூதன் வந்திருக்கிறார் தேவனுடைய பிரசன்னத்தை உணர்த்தும்படிக்கு, அவர் உங்களோடு செய்த உடன்படிக்கையை உணர்த்தும்படிக்கு. உங்களோடு அவர் இருக்கிற அக்னி ஸ்தம்பமாக மேக ஸ்தம்பமாக உங்களை அவர் பாதுகாப்பார் அப்படின்ற ஒரு ஒரு ஆறுதல் கொடுக்கிற வண்ணத்துல தான் இது வந்திருக்கு. அவரு படிங்க அதுக்கப்புறம் 3வது வசனம்,
சிங்கம் கர்ச்சிக்கிறது போல மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தான்.
சிங்கம் கர்ச்சிக்கிற பாருங்களா, அவருடைய ஒவ்வொரு இதுவும் எனக்கு ரொம்ப ஆறுதலா இருந்துச்சுங்க. போன வாரம்லாம் நினைக்கும் போது இந்த ஆவிகள்லாம் நினைச்சா நம்மளுக்கு ரொம்ப பேஜார் தான் ஆகுது. இப்படி இருக்கிறாங்களே, ஒரு பக்கம் அந்த ஆவி வந்து மூன்றுல ஒரு பங்கு மனுஷங்களை கொலை செஞ்சிட்டு வருது, மீதி இருக்கிற மனுஷர்களை தன்னுடைய சர்ப்பத்தின் வாளை வச்சு வஞ்சித்து கொண்டு அந்த எந்த விக்ரம் அவங்கள கொலை பண்ணுதோ அந்த விக்ரம் அந்த பிசாசுங்களே ஆராதிக்கும்படிக்கு அது செஞ்சுக்கிட்டு வருதுன்னெலாம் பார்க்கும்போது நமக்கு சோர்வு தான் ஏற்படுது உலகத்தெல்லாம் நினைச்சா. ஆனால் இவர் பாருங்களேன், அவர் சத்தம் எப்படி இருந்துச்சு, சிங்கத்தை போல் சத்தம், சிங்கத்தை போல் சத்தம். அதுனா அவர் யோசிச்சு பார்க்கணும், ஒரு சிங்கத்தின் போல் சத்தம்னா காட்டில் நிறைய சத்தம் கேட்கும் இல்லைங்களா. காட்டில் வந்து குரங்குங்கெல்லாம் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கோம், கிச்சு 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 கிச்சுன்னு பறவைங்க சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கோம், புறா அது இதுன்னு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு சிங்கம் சத்தம் குவான்னு வந்துச்சுன்னா போதும், என்ன ஆகும், ஒரு பெரிய சைலன்ஸ் காட்டில். அதுக்கு முன்னாடி எதுவுமே அப்படியே அமைதி, கொஞ்ச நேரம் எல்லாம் மிரண்டு போயிருக்கோம். சிங்கத்தின் ராஜா கத்துறாரு, அந்த மாதிரி இவ்வளோ இந்த அசுத்தாவிகள் வெட்டுக்கிளிங்க அது இதெல்லாம் சவுண்டு போட்டுக்கிட்டு இருந்துச்சு. இவ்வளோ நேரம் அந்த தேவதூதன் இறங்கி வந்து சிங்கம் மாதிரி ஒரு சத்தம் போடுறாரு, அதெல்லாம் அமைதியாக கிடக்குது. அப்படிதான் ஒரு காட்சி, அமைதியாக இருக்கு. இவருக்கு முன்னாடி என்ன செய்ய முடியும், யார் நிற்க முடியும் அப்படின்ற மாதிரி. சரி, ஒரு அவரு அவரு முதலே அவரு பலமுள்ள தேவதூதன், ஒரு கால் கடல்ல வச்சிருக்காரு, ஒரு கால் பூமியில வச்சிருக்காரு. அவர் சத்தம் போட்டா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன், பயங்கரமா இருக்கும். சரி, தொடர்ந்து படிங்க. ரெண்டாவது வசனத்தை படிங்களா, ஒரு காரியத்தை விட்டுட்டோம்
நினைக்கிறேன்.
இந்த தேவதூதன் பத்தி நம்மளை ஆறுதல் படுத்துறதுக்கு, நம்மளை தைரியப்படுத்துறதுக்கு ஆண்டவர் இது செஞ்சுட்டு வர்றார். இந்த தேவதூதன் காட்சியை கொடுத்துட்டு வர்றார், பரலோகத்துல இருந்து வராரு, மேகத்தின் வஸ்திரத்தை தரித்திருக்கிறாரு, அவருக்கு வானவில் தலையில இருக்கிறத பாக்குறோம், அவருக்கு அக்னி ஸ்தம்பம் கால் இருக்கிறத, சூரியனை போல பிரகாசிக்கிற முகத்தை பாக்குறோம். பார்த்துட்டு அவர் வந்து ஒரு கால் பூமியிலையும் இதுலயும் வைக்கும்போது அவருடைய இறையாண்மை, அவருடைய ஆட்சி எந்த இதுகிட்ட இவர்கிட்ட ஒன்று நிற்க முடியாதுன்றத காட்டுறாரு. அவர் கையில ஒரு புக்கு வேற இருக்கு, அவர் கையில புக்கு இருக்கு. என்ன புக் அது அப்படின்னு நம்ம பார்க்கணும். என்ன புக்கு இது, ரொம்ப அதிசயமான ஒரு புக்குங்க. ஏன்னா அது என்னமா இருக்குது, என்ன மாதிரி புக்கா இருக்குது, சிறு புத்தகம், திறக்கப்பட்ட புத்தகம், திறக்கப்பட்ட புத்தகம். நமக்கு ரெவலேஷன் படிச்சுக்கிட்டு வரவங்களுக்கு ரொம்ப தெரியலாம் இது. திறக்கப்பட்ட புத்தகம், இந்த ஒரு புத்தகத்தை நம்ம இதுலயே பார்த்தோம், 5வது அதிகாரத்திலேயே பார்த்தோம். அந்த டைம்ல அது திறக்கப்பட்டதா இல்லை, அதை திறந்தவர் யாரு, ஆட்டுக்குட்டியானவர், அது முத்திரையை உடைத்து திறந்தவர் அவருதான். இது என்ன புத்தகம் அப்படின்னு பார்த்தோம்னா, தேவனுடைய ஆணைகளுடைய தீர்மானம். தேவன் ஆணை பண்ணி இந்த உலகத்துல நிறைவேற்றணும்னு தீர்மானித்திருக்கிற காரியங்களுடைய புத்தகம், அதை தான் நிறைவேற்றுற வண்ணத்துல அந்த புத்தகத்தை தன் கையில பிடிச்சு எடுத்துட்டு வந்திருக்கிறார். தேவனுடைய ஆணைகள் அவருடைய இந்த புத்தகத்துல தான் தான் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுடைய எல்லாருடைய பேரும் இருக்கு. அது போட்டிருக்கு ரெவலேஷன் 13:8 போட்டிருக்கு பாருங்களேன்,
தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புத்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள்.
ஜீவ புஸ்தகத்தில் பேர் இராதவர்கள். ஏன்னா ஜீவ புஸ்தகம் இதுக்கு தான் குறிக்கப்படுது. அவர் தேவனுடைய ஆணையின் புத்தகம், அவர் மீட்பின் சரித்திரம்னு சொல்லலாம். இன்னொரு விதத்துல தான் இந்த உலகத்தை மீட்கிற பணியில அவர் இறங்கியிருக்கும் போது அந்த மீட்பின் திட்டத்தின் புத்தகம் அது. அதுல உலகத்தின் பெரிய காரியங்களும் சரி சிறிய காரியங்களும் எல்லாமே அந்த புத்தகத்தில் இருக்கு. ஏன்னா தேவன் சகலத்தையும் தன்னுடைய பராமரிப்புல நடத்தி வர்றாருன்னு பாக்குறோம் இல்லைங்களா. ஒரு இலை உதிர்றதுல இருந்து எடுத்து உலகத்துல நடக்கிற பெரிய காரியங்களும் யாருடைய ஆட்சியில இருக்கு, யாருடைய இறையாண்மையில இருக்கு, ஆண்டவருடைய இறையாண்மையில தான் இருக்கு. அது எல்லாத்தையும் இந்த புத்தகத்தின்படி தான் தான் நடத்தி வருகிறார். அதைத்தான் அந்த வசனத்துல நம்ம இருக்கிறத பாக்குறோம். அதே கூட இந்த தேவதூதன் அதை நிறைவேற்றுற விதத்தில், அதுக்கு விரோதமா ஒன்றும் நடக்காத படிக்க அதை நிறைவேற்றுகிற விதத்தில் வர்றார். நம்மளும் பர்சனலாக நம்ம எடுத்துக்கலாம். நம்ம வாழ்க்கையை நம்ம எப்படி எப்படிலாம் பார்க்குறோம், ரொம்ப சோர்வெல்லாம் நம்ம பார்த்துக்கிறோம். உங்களுக்கு தெரியுமா, நம்முடைய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கு. உங்களுக்கு தெரியுமா, ஆனால் ஒரு சங்கீதம் இருந்தால் படிப்போம். சங்கீதம் 139:16.
என்னுடைய
நாட்கள் எல்லாமே எங்க எழுதியிருக்கிறீர், உம்முடைய புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. உம்முடைய புஸ்தகத்தில் அது எவ்வளோ நமக்கு ஆறுதல் தைரியத்தை கொடுக்கணும்னு யோசிச்சு பாருங்களேன். வேத வசனம் சொல்லுது, தேவனை நேசிக்கிறவர்களுக்கு நடக்கிறது எல்லாமே அவர்களுடைய நன்மைக்காக நடக்குது அப்படின்றத அந்த புத்தகத்தில், அந்த புத்தகத்தின்படி தான் நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நடக்குதுங்க. பராமரிப்பின்படி தான் எல்லாமே நடக்குது. அதை ஞாபகப்படுத்துகிற வண்ணத்தில் அவர் அந்த புத்தகத்தில் அவர் கையில் வச்சிருக்கிறார். அது திறக்கப்பட்ட புத்தகம், அது நிறைவேறப்பட போகிற ஒரு புத்தகம். அதுதான் அவருடைய ஒரு ஆஸ்பெக்டை பார்த்தோன்னா பெரிய ஆறுதல் கொடுக்குற வண்ணத்தில் தான் அந்த இது இருக்குது. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம நினச்சி பார்க்கலாம், சில ப்ராப்ளம்ஸை நினச்சி நம்ம ரொம்ப சோர்ந்து தான் போகிறோம். நம்முடைய நம்ம வாழ்க்கையில் சந்திக்கிற சோர்வுகள், நம்ம வாழ்க்கையில் சந்திக்கிற பிரச்சனைகள் அதில் எழுதியிருக்காதா? நிச்சயமாக எல்லாமே எழுதியிருக்கோம் இல்லைங்களா, எல்லாமே எழுதியிருக்கோம். ஒரு உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்கு, ஒரு கதையில், ஒரு ஸ்காட்லாண்டில் உண்மையாக நடந்த கதை. கிளார்க்ஸ் அப்படின்னு ஒருத்தர், ஒரு ஃபேமிலி, அவர் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து ஸ்காட்லாந்துலேருந்து அமெரிக்காவுக்கு போகணும்னு அவருடைய வாழ்க்கை கனவு. அமெரிக்காவுக்கு நான் போகணும், அங்கே போய் என் குடும்பத்தோடு செட்டில் ஆகணும். இப்போ கூட எவ்வளோ பேருக்கு அந்த கனவு இருக்குது, அந்த மாதிரி போய் செட்டில் ஆகணும் அப்படின்னு அவருக்கு ஒரு கனவு இருந்துச்சு. அந்த காலத்துலலாம் பிளெயின் இல்லை, கப்பல் தான். சரி, ஒரு புது கப்பலை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அந்த கப்பலில் போகணும்னு எல்லாம் முயற்சி பண்ணி விற்று எல்லாம் புக் பண்ணிட்டார். நான் போகணும், குடும்பத்தோடு எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு போனேன். போகிறதுக்கு ஒரு வாரம் தான், என்னாச்சு, அவங்க பையனுக்கு நாய் கடிச்சிருச்சு. நாய் கடிச்சிட்டு அது ஸ்கேபீஸ் அந்த காலத்தில் அந்த நாய் கடிச்சிட்டு வந்துடும் இல்லைங்களா, அதெல்லாம் இருந்தால் கப்பலெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க, அது பரவும். அதனால அவர் ரிஜெக்ட் பண்ணப்பட்டார். இந்த வாட்டி போக முடியாது, ஒரு 6 மாதம் நீங்கள் ட்ராவல் பண்ண முடியாது, அதனால அடுத்த வாரத்தில் நீங்கள் போக முடியாதுன்ட்டார். அவருடைய வாழ்க்கையின் கனவு அது. எத்தனை முயற்சி, எத்தனை செலவு பண்ணியிருக்கார், எத்தனை நாள் அதுக்கு சேர்த்து வச்சார், ரொம்ப சோர்ந்து போயிட்டார். ரொம்ப சோர்ந்து போட்டு கடவுள் மேலே கூட அவர் கொஞ்சம் கசப்பு வந்துருச்சு. அதனால கசப்பு வந்துட்டு அந்த புள்ளை பார்த்தாவும் ஒரு கோபம் இல்லைங்களா, போய் நாய் கடி வாங்கிட்டு வந்திருக்கு. பிள்ளைய பார்த்தா ஒரு கோபம், ரொம்ப பேஜார் அவருக்கு. அதை பார்த்துட்டு அந்த நாள் வருது, அந்த கப்பல் புறப்படுது. அதை வந்து பார்க்குறாரு மனுஷன், பார்த்துட்டு அவர் மனசெல்லாம் உடையுது. எப்படி போகுது, அதில் நம்ம போயிருக்கணுமே, நம்ம போலியேன்னு மனசு உடஞ்சி போனேன். உடஞ்சி போய் ரொம்ப பேஜாராக 5 நாள் இருந்தார். 5 நாளுக்கு அப்புறம் நியூஸ் ஹெட்லைனில் பார்க்குறாரு, டைட்டானிக் கப்பல் தண்ணியில் முழுகி அநேகர் இறந்து போய்விட்டார்கள். என்ன நினைப்பார் அதை பார்த்துட்டு அவர், அவருக்கு போய் அந்த பிள்ளைய கட்டி பிடிச்சிக்கிட்டு கடவுள் முத்தம் செய்து கடவுளுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார். தான் எதை கொடுமை, சோர்வு, பிரச்சனை நினைச்சாரோ அது அவருடைய உயிரே காப்பா. ஆண்டவர் ஏன் செஞ்சிருக்கிறாருன்னு நமக்கு அந்த டைமில் புரியறதில்ல அநேக காரியங்கள். அதனால கசப்படைஞ்சிடுறோம், கோபம் அடைஞ்சிடுறோம், மனசு வருத்தப்பட்டுடுறோம், பொறுமையாக இருக்கிறதில்ல. ஆண்டவருடைய சித்தங்கள்லாம் அப்படித்தான். அவருடைய புக்கில் எல்லாமே எழுதியிருக்கும் போது நமக்கு வர சோர்வுகள், நமக்கு வர பிரச்சனைகள் எல்லாமே அதில் போட்டிருக்கு. ஆனால் நம்ம அநேக டைமில் நம்ம சோர்ந்து போய்கிறவர்களாக இருக்கிறோம் பாருங்களேன். அவர் ஆமாம், அந்த புக்கில் இருக்கிறதெல்லாம் உண்மை, அந்த புக்கில் இருக்கிறதெல்லாம் நிச்சயமாக நடக்கும், நமக்கு எப்படி சொல்ல முடியும், அந்த வசனத்துல அடுத்தது என்ன வருது?
சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்காக நிற்கிறதாக நான் கண்ட தூதன் தன் கையை வானத்திற்கு நேராக உயர்த்தி, இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி ஏழாம் தூதனுடைய சத்தத்தின் வாக்களிலே அவன் எக்காலம் ஊதப் போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று வானத்தையும் அதில் உள்ளவைகளையும் பூமியையும் அதில் உள்ளவைகளையும் சமுத்திரத்தையும் அதில் உள்ளவைகளையும் சிருஷ்டித்தவரும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவனுமான மேல் ஆணையிட்டு சொன்னான்.
அவர் ஆணையிட்டு சொன்னார், அதான் தேவை. நம்ம அடுத்ததெல்லாம் அப்புறம் பார்ப்போம். இதுல பாருங்களேன், அவர் ஆணையிட்டு சொல்றார், அந்த தேவனுடைய புஸ்தகத்தில் இருக்கிற காரியங்கள்லாம் நிச்சயமா நிறைவேறும் அப்படின்றது ஆணையிட்டு சொல்றாரு. அதான் தேவன் வாக்கு தத்தம் பண்ண, உனக்கு செய்யறதெல்லாம் நன்மைக்கே நான் செய்வேன், அவர் பண்ண ஆணையின் ஆணைகள் அதெல்லாம் நிறைவேறும் அப்படின்னு ஒரு ப்ராமிஸ் பண்றாரு. அதனால நம்ம என்ன கத்துக்கிறோம், இந்த ஏஞ்சலை பார்க்கும்போது பெரிய தைரியத்தையும் மனபலத்தையும் உடையவர்களா நம்ம இருக்கணும். ஏன்னா இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில இந்த புக் இருக்கும்போது நம்ம எப்படிங்க சோர்வடைய முடியும், எப்படி நம்ம மனசு உடைஞ்சு போக முடியும்? அநேக டைம்ல அதான் நம்ம நினைச்சுக்கணும். ஏன்னா சில நேரங்களில் நமக்கு இப்போ நாய்க்கடியா தெரியற சில காரியங்கள் வந்து அது இப்போ நமக்கு நாய்க்கடியா தெரியலாம், அதனால கசப்பா இருக்கலாம், ஆனா எதிர்காலத்துல தான் தெரியும். அந்த நாய்க்கடிகளுக்கு ஆண்டவருக்கு நம்ம ஸ்தோத்திரம் செலுத்துவோம் ஒரு காலத்துல. அதை நம்ம மனசுல மறக்கவே கூடாது. ஆண்டவரை நம்பி அவருடைய திட்டத்தின்படி என்னுடைய நாட்கள்லாம் அவருடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிறாரு. என்னுடைய வாழ்க்கை ஒவ்வொரு அணுதினமும் அணு நிமிஷமும் நடக்கிற காரியங்களை திட்டமிட்டு வைத்திருக்கிற தேவன் அவர். அவரை நம்பி நான் வாழும்போது அவர் ஒரு புத்தகத்தை எனக்காக எழுதி என்னுடைய வாழ்க்கை வரலாறே எழுதி இந்த உலகத்தை நடத்திட்டு போகும்போது சோர்ந்து போய் அவர் மேல கசப்படைறதுக்கு என்ன காரணம் நமக்கு இருக்க முடியும்? அதான் அதை தைரியப்படுத்துற மாதிரி அந்த வசனம் நமக்கு வருது. சரி, இவரு ஒரு ப்ராமிஸ் பண்றார், கடவுள் மேல ஒரு ப்ராமிஸ் பண்றாரு. என்ன ப்ராமிஸ் அப்படின்னா, யார் மேல ப்ராமிஸ் பண்றாரு? தேவனுடைய ரெண்டு குணாதிசயங்களை வச்சு ப்ராமிஸ் பண்றார். தேவனுடைய ரெண்டு குணாதிசயங்களை வச்சு என்ன ப்ராமிஸ் பண்றாரு? சிருஷ்டித்தவரும், எதை சிருஷ்டித்தவரு? வானத்தையும் அதில் உள்ள சகல காரியங்களையும், பூமியும் அதில் உள்ள சகல சமுதிரத்தையும் அதில் உள்ள சகல காரியத்தையும் அவர் மேல ப்ராமிஸா நான் சொல்றேன் அப்படின்றாரு அவர். வானத்தையும் பூமியும் சகல காரியங்களையும் எதுல இருந்து பண்ணாரு? ஒண்ணுமே இல்லாதல இருந்து தான் பண்ணாரு இல்லைங்களா? அது அவ்வளவு பெரிய பவர்லயே அதெல்லாம் அதை பண்ண முடியும்னா அவர்னால செய்ய முடியாதது ஏதாவது இருக்க முடியுமா? அவர் சொல்லி நிறைவேற்ற முடியாதது ஏதாவது இருக்க முடியுமா? அதான் வானத்தை பூமியும் பண்ணவர்னா அவர் எவ்வளவு பெரிய பவர்ல அதை பண்ணார்னு யோசிக்கணும். ஒண்ணுமே இல்லாததுல பண்ணவர்னா அப்படி பண்ணிட்டாருன்னா அவர்னால செய்ய முடியாது, ஒண்ணுமே இல்லை. அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதான் அவர் மேல ப்ராமிஸ். அடுத்ததாக அவருடைய நித்திய குணாதிசயம், என்றென்றும் உயிரோடு இருக்கிறவர். அப்படிதான் எப்படி வருது? எப்படி வருது? சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருடைய நித்திய குணாதிசயத்தை பத்தி இந்த வசனத்துல விவரிக்கிறத பாக்கலாம். சரி, மூணாவது வசனத்துக்கு நம்ம திருப்பி போவோம்.
சிங்கம் ரட்சிக்கிறது போல மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தான்.
சரி, இது என்னது? இது ஏழு இடிகள் சத்தமிட்டு முழங்கின அப்படின்னு வருது. அவரு அந்த சிங்கம் மாதிரி அவர் சத்தம் போடுறத நம்ம பாக்குறோம், அவருடைய அதிகாரத்தை அறிவிக்கிறத பாக்குறோம். அந்த டைம்ல ஏழு இடி சத்தம் வருது. இடி சத்தம் வந்த பிறகு என்ன ஆகுது?
இடிகளும் தங்கள் சத்தங்களை முழங்கின போது நான் எழுத வேண்டும் என்று இருந்தேன், அப்பொழுது ஏழு ஏழு இடி முழக்கங்கள் சொன்னவைகளை நீ எழுதாமல் முத்திரை போடு என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன்.
இதுவும் வினோதமா இருக்கு. ஏழு இடிகள் வந்துச்சு, அந்த இடிகள் வந்த பிறகு இவர் எழுதணும்னு பார்த்தாராம். யாரு? யோவான். எப்ப பாரு எழுதிட்டு தான் இருக்கிறாரு. இதெல்லாம் அவர் எழுதணும்னு பார்த்திருக்கிறாரு, எழுதாத அப்படின்னு அவருக்கு ஒரு தடை வருது. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை புரிஞ்சுக்கிறதுக்கு யோவான் 12:28 படிங்களா. அங்கேயும் ஒரு இடி வருது. அங்க என்ன நடக்குது?
பிதாவே, உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. அங்கே நின்று கொண்டிருந்து அதை கேட்ட ஜனங்கள் இடிமுழக்கம் உண்டாயிற்று என்றார்கள். வேறு சிலர் தேவ தூதன் அவர்களுடனே பேசினான் என்றார்.
சரி, இதுல பாத்தீங்கன்னா பிதா வந்து ஒரு காரியத்தை வெளிப்படுத்துறார் குமாரனுக்கு, ஒரு காரியத்தை அவங்க சம்பாஷணை பேசிக்கிறாங்க. அது வெளிப்படுத்துற ஒரு நேரத்துல அது வந்து கிளியரா பிதாக்கு தெரியுது, ஆனா மத்தவங்களுக்கு எப்படி கேக்குது, இடி முழக்கமா கேக்குது. அதே மாதிரி தான் இந்த வசனத்துல என்ன பாக்குறோம்னா, அந்த இடி முழக்கத்தோடு தேவன் ஒரு காரியத்தை வெளிப்படுத்துறாரு. யோவான் காதுக்கு அது புரியுது, அது தெரியுது, அது எழுதணும்னு அவர் பாக்குறாரு. ஆனா எழுதணும்னு பார்க்கும் போது ஒரு வெளிப்பாடு, ஆண்டவர் ஒரு வெளிப்பாடை கொடுக்கணும்னு வராரு. அது எழுதணும்னு யோவான் பார்க்கும் போது ஆண்டவர் என்ன சொல்றாரு, அதை எழுதாத. அப்படின்னா எத்தனை இடிகள் வருதுங்க, ஏழு இடிகள். நம்ம பார்க்கிறோம் ரெவலேஷன்ல படிச்சுட்டு வரும்போது ஏழு ஏழுன்னு வரும்போது நமக்கு என்னன்னு தெரியுது இல்லைங்களா. இது வரைக்கும் வந்தது ஏழு முத்திரைகளை பார்த்திருக்கிறோம், ஏழு எக்காலங்களை பார்த்திருக்கிறோம், இப்போ என்ன வருது, ஏழு இடிகளை நம்ம பார்க்கிறோம், ஏழு இடிகளை நம்ம பார்க்கிறோம். என்ன இந்த ஏழு இடிகள், நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா இது வந்து அந்த ஏழு எக்காலங்கள் ஏழு முத்திரைகள் வந்த மாதிரி இன்னும் இன்னும் வேற அடையாள மொழியில வருகிற உலகத்தின் மேல வரப்போற ஜட்ஜ்மெண்ட்ஸ், உலகத்தின் மேல வரக்கூடிய நியாய தீர்ப்பு. இதுல என்ன இருக்கு, இந்த இடிகள்ல வருகிற என்ன மாதிரி, இந்த ஏழு எக்காலங்களை ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறாரு, ஏழு முத்திரைகளை வெளிப்படுத்தி இருக்காரு, இந்த ஏழு இடிகள்ல என்ன இருக்கிறது அப்படின்னு அதைத்தான் கேட்கணும்னு பார்ப்போம், அதைத்தான் கண்டுபிடிக்கணும்னு பார்ப்போம். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அதை வெளிப்படுத்தல, அதை வெளிப்படுத்தல. ஏன் வெளிப்படுத்தல, அது ஆண்டவர் சில காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துறாரு, சில காரியங்களை வெளிப்படுத்துறது, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அது ஆண்டவர் சில காரியங்களை வெளிப்படுத்துறாரு, சில காரியங்களை அவர் ரகசியமாவே வச்சிருக்கிறார். அவர் ஆண்டவர் சில சீக்ரெட்ஸ் அவர் வச்சே இருக்கிறார். ஏன் வச்சிருக்கிறார் அப்படி, ஒருவேளை அதுக்கு தன்னுடைய ஜனங்களுக்கு நன்மை இல்லாம இருக்கலாம், நன்மை இல்லாத இருக்கலாம். தன்னுடைய ஜனங்களுக்கு பார்க்கணும், உலகத்துக்கும் பார்க்கணும், தன்னுடைய ஜனங்களுக்கு அது எந்த விதமான நன்மையும் தெரியாம இருக்கலாம். சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் ஏன் செய்யறாருன்னு நமக்கு தெரியறது இல்லை இல்லைங்களா, தெரியாம போகுது. ஆனா அதை ஆண்டவர் நம்பி நம்ம வாழ கத்துக்கணும், எல்லாமே ஆண்டவர் வெளிப்படுத்தணும்ன்ற மாதிரி நம்ம நினைச்சுக்க கூடாது. அப்படித்தான் இந்த வசனத்துல பாக்குறோம். ஏன்னா நம்ம அதை தப்பா கூட சில நேரத்துல நினைக்கிறோம், யாக்கோபு நினைச்ச மாதிரி. யாக்கோபு தன் வாழ்க்கையில அப்படிதான் நினைச்சாரு இல்லைங்களா, சிமியோன் போயிட்டான், யோசேப்பு போயிட்டாரு, இப்ப பெஞ்சமனும் கூட்டு போறீங்க, இவைகள் எல்லாம் எனக்கு விரோதமாகவே நடக்குதுன்னு மனுஷன் நினைச்சிட்டு இருந்தார். ஆனா அவருக்கு நல்லதா தான் நடக்குது. ஆண்டவர் அந்த டைம்ல யாக்கோபுக்கு வெளிப்படுத்தல, அந்த மாதிரி ஆண்டவர் சில காரியங்களை வெளிப்படுத்துற இதுல வருது. உபாகமத்துல தேவன் சில காரியங்களை வெளிப்படுத்த சில காரியங்கள் ரகசியமா வச்சிருக்கார். ரகசியமானது தேவனுக்குரியது, அதுல போய் நம்ம தலையை நினைக்க பார்க்க கூடாது. இது அவருடைய ஜனங்களுக்கு வெளிப்படுத்தணும்னு நினைக்கல. இன்னும் உலகத்துக்கு ஏன் இவர் வெளிப்படுத்த சித்தம் கொள்ளலன்னு பார்த்தோம்னா, இது வரைக்கும் வெளிப்படுத்தினதுல உலகம் என்ன செஞ்சிருக்கு, ஏழு முத்திரை வந்துச்சு பார்த்தார், என்ன மாதிரி தண்டிப்பேன்னு காமிச்சாரு, ஏழு எக்காலங்கள் வந்துச்சு, என்ன மாதிரி பயங்கரம் வந்துச்சு, கடைசியில என்ன ரிசல்ட். அதனால 9:20 என்ன வருது, மனம் திரும்பவில்லை. இவ்வளவு ஆண்டவர் சொல்லியும் அவங்க மனம் திரும்பாதது, சில காரியங்களை அவர் ரகசியமாவே சொல்லி அவசியம் இல்லைன்னு, இன்னுமே வரப்போற காரியங்கள் வந்து இனிமே வரப்போறது வந்து இது வரைக்கும் ஒன்றுல மூணு பாகம் அப்படித்தான் வருது இல்லைங்களா, மூன்றுல ஒன்று பாகம், இன்னுமே வருதுலாம் முழு உலகத்தை அழிக்கிற அடையாள மொழி தான் வரப்போகுது. இனிமே பார்ட்ஸ் பார்ட்ஸா வரப்போறது இல்லை, இன்னுமே பயங்கரமான அழிவுக்கு தான் வரப்போகுது. அதைத்தான் நம்ம பார்க்க போறோம். சரி, அதனால ஆண்டவர் அதை வெளிப்படுத்த அதை யோவானுக்கு தானியலுக்கும் இதை சொல்லியிருக்கிறார். தானியல் சில காரியங்கள் எழுதும் போது இதை எழுதி இதை முத்திரை போடு, மனுஷருங்க எதிர்காலத்தில் இப்போ அறியாதபடிக்கு அதில் முத்திரை போடுன்னு இருக்கார். அதே மாதிரி யோவானுக்கும் நம்ம இங்கே சொல்றத நம்ம பார்க்கலாம். சரி, தொடர்ந்து படிங்க.
சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிறதாக நான் கண்ட தூதன் தன் கையை வானத்திற்கு நேராக உயர்த்தி, இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி, ஏழாம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊதப்போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று, வானத்தையும் அதில் உள்ளவைகளையும் பூமியையும் அதில் உள்ளவைகளையும் சமுத்திரத்தையும் அதில் உள்ளவைகளையும் சிருஷ்டித்தவரும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருமான மேல் ஆணையிட்டு சொன்னான்.
அது மறைத்த பிறகு இன்னொரு காட்சி அதுல என்ன வருதுன்னா, அந்த தேவ தூதன் வானத்துக்கு கைய உயர்த்தி ஒரு ப்ராமிஸ் பண்றார். என்ன ப்ராமிஸ், தேவ ரகசியம் வருதா, தி மிஸ்டரி ஆஃப் காட், தேவ ரகசியம்
நிறைவேறும் என்று,
நிறைவேறும் என்று. என்ன மாதிரி ரகசியம் அது, தன்னுடைய தேவ தீர்க்கதரிசிகளுக்கு அறிவித்த ரகசியம் அப்படித்தானே வருது, தன்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு அறிவித்த ரகசியம்
சுவிசேஷமாய் அறிவித்தபடி ஏழாம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே
அவன் எக்காலம் ஊத போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும்
நிறைவேறும். அவரு வந்து ஒரு ப்ராமிஸ பண்றாரு. என்ன ப்ராமிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு இன்னமே டிலே ஆகாது. ஏன்னா அந்த ரத்த சாட்சியா மறிச்சவங்கலாம் அவங்க ஜபம் எம்மட்டும் இதை போக போகுது, எந்த மட்டும் பாவம் ஜெயிக்க போகுது, எம்மட்டும் இப்படி ஆட்சி நடக்க போகுதுன்னு கதர்ன அந்த மக்களுக்கு பதில் கொடுக்கிற வண்ணத்துல இன்னமே டிலே ஆகாது. இந்த ஏழாம் தூதன் எக்காலம் ஊதின பிறகு தேவனுடைய ரகசியம் வெளிப்படும். தேவனுடைய ரகசியம் என்ன? அவர் தன்னுடைய மக்களுக்கு ப்ராமிஸ் பண்ண காரியங்கள், தன்னுடைய மக்களை மீட்பேன், தன்னை நம்பி மனம் திரும்பாத மக்களுக்கு தண்டனை கொடுப்பான், அழிப்பான்ற காரியம் முடிவு காலியம் வரப்போகிறது, நியாய தீர்ப்பு வரப்போகிறது, அது நிச்சயமா நிரப்பெறப்போகுது. இன்னுமே டிலே இல்லை, இன்னுமே ஆண்டவர் டிலே பண்ண போறது இல்லை. அதைத்தான் அவர் ஒரு ப்ராமிஸாக கொடுக்கிறார். யார் மேல? இந்த உலகத்தை உண்டாக்குன தேவன் மேலையும், நித்தியமா இருக்கிற தேவன் மேலையும். அது அவருடைய குணாசியத்தை வச்சு ஒரு ப்ராமிஸ கொடுக்கிறார். சரி, தொடர்ந்து படிங்க.
நான் வானத்திலிருந்து பிறக்க கேட்ட சத்தம் மறுபடியும் என்னுடனே பேசி, சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிற தூதனுடைய கையில் இருக்கும் திறக்கப்பட்ட சிறு புஸ்தகத்தை நீ போய் வாங்கிக்கொள் என்று சொல்ல, நான் தூதனிடத்தில் போய் அந்த சிறு புஸ்தகத்தை எனக்கு தாரும் என்றேன். அதற்கு அவன், நீ இதை வாங்கி குசி, இது உன் வயிற்றுக்கு கசப்பாயிருக்கும், ஆகிலும் உன் வாய்க்கு இது தேனை போல் மதுரமாயிருக்கும் என்றான்.
இது யோவான், இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற யோவான் வந்து ஒரு சத்தம் அவர் கேட்டு போய் அவர் கையில புக்கு வச்சுட்டு இருக்காரு இல்லைங்களா, அதை வாங்கி நீ போய் புசி என்றார். யோவான் போறாரு, அந்த புக்கை கொடுங்கன்னு அவர் வாங்கி அதை சாப்பிட்றாரு. சாப்பிட்ட பிறகு அவர் வாய்க்கு அது தேன் போல் இருந்துச்சு, ஆனா அவர் வயிற்றுக்கு கசப்பா இருந்துச்சு. இது என்ன, இது புக்கை போய் சாப்பிடுவாங்களா? ஜான் சொல்ற மாதிரி மூஞ்சி போன புக்கை போய் சாப்பிடுவாங்களா? இது என்ன அப்படின்னா, இது எசேக்கியல் புத்தகத்துல இருந்து ஒரு அடையாள மொழி, அதை எடுத்து இங்க பயன்படுத்தப்படுது. எசேக்கியல்லையும் இப்படித்தான் வருது, நீங்க பாக்கலாம். எசேக்கியல் 3:3 நீங்க போய் வீட்டுல வந்தா பாத்துக்கலாம். அதுல இதே மாதிரி வருத பாக்குறோம். என்ன இது, என்ன இது சொல்லப்படுது அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம ரெவலேஷன் படிச்சுட்டு வந்திருக்கிறோம். ஒரு விதத்துல ரெவலேஷன் வந்து நமக்கு ரொம்ப தேன் மாதிரி இன்பமா தான் இருக்கு. ஏன்னா தேவன் வரப்போறாரு, இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு வரப்போகுது. நம்ம எல்லாரும் பரலோகத்துக்கு, அவருடைய ஜனங்கள்லாம் பரலோகத்துக்கு போக போறோம். பரலோகத்தை பத்தி, அவருடைய நியாயத்தை பத்தி எல்லா நியூஸ் எல்லாம் வரும்போது ரொம்ப இன்பமா இருக்கு, ரொம்ப ஸ்வீட்டா இருக்குது. ஆனா இன்னொரு பக்கம் நம்ம நினைச்சு பார்த்தோம்னா, மனம் திரும்பாத இன்னும் ஆண்டவர் பக்கம் வராதவர்களுடைய நிலைமைய நினைச்சோம்னா, அது எவ்வளோ கசப்பா நமக்கு இருக்கிறது, எவ்வளோ ஒரு சாரா, ஒரு பயங்கர கசப்பா இருக்கிறத அதைத்தான் இங்க ஒரு விளக்கமா நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எசேக்கியல் 3:3 ஒராட்டி படிச்சு பார்ப்போமே.
மனுபுத்திரனே, நான் உனக்கு கொடுக்கின்ற இந்த சுருளை நீ உன் வயிற்றிலே உட்கொண்டு அதனால் உன் குடல்களை நிரப்புவாயாக என்றார். அப்பொழுது நான் அதை குசித்தேன், அது என் வாய்க்கு தேனை போல் திப்திப்பாயிருந்தது.
பின்பு
அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நீ போய் இஸ்ரவேலின் சத்திய சந்ததியாரிடத்தில் சேர்ந்து என் வார்த்தைகளை கொண்டு அவர்களோட பேசு. விளங்காத பேச்சும் கடினமான பாஷையும் உள்ள ஜனத்தாண்டை அல்ல, இஸ்ரவேல் சந்ததியிடத்துக்கே நீ அனுப்பப்படுகிறாய். விளங்காத பேச்சும் தாங்கள் சொல்லும் வார்த்தைகளை நீ அறியாத கடினமான பாஷையும் உள்ள அநேகமான ஜனங்களிடத்திற்கு நீ அனுப்பப்படவில்லை.
அதே அடையாள மொழியத்தான் யோவான் இங்க பயன்படுத்தி நமக்கு சொல்றதா பாக்குறோம். அந்த ஒரு புஸ்தகம், தேவனுடைய அந்த வெளிப்பாடுன்னு புஸ்தகம் வந்து நமக்கு ஒரு விதத்துல ஒரு இன்பமா, ஒரு சந்தோஷம் கொடுக்குறிருந்தாலும், இது எந்த தேவனுடைய வெளிப்பாடுக்கும் பொருந்தும். ஒரு விதத்துல பெரிய சந்தோஷத்தை நமக்கு கொடுக்குது, இன்னொரு விதத்துல பெரிய வேதனையை தான் கொடுக்குது. யோசிச்சு பாருங்களேன், ஒருவேளை ஆண்டவர் இன்னைக்கு உலகத்தை முடிச்சிட்டார்னா, ஒரு விதத்துல நமக்கு சந்தோஷம் தான் இருக்கும் இல்லைங்களா, ஒரு விதத்துல. ஆனா இன்னொரு விதத்துல எத்தனை பேர் ஆண்டவர் பக்கம் வராதவங்க இருக்கிறாங்க. உங்களுக்கு மனசுலலாம் ஞாபகம் வரலாம், எத்தனை பேர் ஆண்டவர் இன்னும் தெரியாம இருக்கிறாங்க. அவங்கள பத்தி நினைச்சா நமக்கு என்ன ரொம்ப இன்பமா இருக்கும்? பயங்கர கசப்பா, பயங்கர வேதனையா தான் இருக்கும். அதைத்தான் ஆண்டவர் டூ ஏஜ்ட் சார்ட்ன்ற மாதிரி ஆண்டவருடைய மெசேஜுக்கு ரெண்டு பக்கம் இருக்கு. ஒரு பக்கம் பயங்கர இன்பம் நமக்கு கொடுக்கறதா இருக்கிறது, இன்னொரு பக்கம் அவருடைய நியாய தீர்ப்பு, அவருடைய தண்டனையை நினைக்கும் போது பயங்கர வேதனையை தான் கொடுக்கறதா இருக்கிறது. அது இது இதுக்கு கடைசி வசனத்தை யோவானுக்கு என்ன சொல்லப்படுது, அது அவரு அது சாப்பிட்றாரு, அதை சாப்பிட்டு அது ஜீரணிக்கும் போது ஒரு கசப்பா இருக்கு. அதுக்கப்புறம் அவருக்கு என்ன அறிவிக்கப்படுது?
நான் அந்த சிறு புஸ்தகத்தை தூதனுடைய கையிலிருந்து வாங்கி அதை புசித்தேன். என் வாய்க்கு அது தேனை போல மதுரமாய் இருந்தது. நான் அதை புசித்த உடனே என் வயிறு கசப்பாயிற்று. அப்பொழுது அவன் என்னை நோக்கி, நீ மறுபடியும் அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் பாஷைக்காரரையும் ராஜாக்களையும் குறித்து தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்றான்.
யோவானுக்கு அது சொல்லப்படுது, இன்னுமே நீ போய் அறிவிக்கணும்ப்பா, இன்னுமே பயங்கரமான ஜட்ஜ்மெண்ட்ஸ் வரப்போகுது, இன்னுமே அந்த இதெல்லாம் முடிஞ்சிச்சு, இப்போ கால்பாகம் முடிஞ்சது அதெல்லாம் முடிஞ்சிருச்சு, இன்னுமே பயங்கரமான ஜட்ஜ்மெண்ட்ஸ், முழுமையான ஜட்ஜ்மெண்ட்ஸ் வரப்போகுது, பயங்கரமான படங்கள் வரப்போகுது, இதை போய் எல்லாருக்கும் நீ அறிவிக்க வேண்டிய மெசேஜ் உங்களுக்கு இருக்கிறது அப்படின்னும் போது இதை நம்ம முடிப்போம். இவ்வளோ தான் பார்த்த காரியம் வந்து இதுவரைக்கும் பயங்கரமான காட்சிகளை நம்ம பார்த்துட்டு வந்ததுக்கு அவருடைய அவருடைய ஜனங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதல் அளிக்கும்படிக்கே அந்த தேவதூதன் காட்சி அவர் காட்டுறார். காட்சியை காமிச்சு அவரு அவர் வர விதத்துல காட்சி அவருடைய அவருடைய அப்பியரன்ஸ்ல பயங்கரமான ஆறுதல். ஒரு புஸ்தகத்தை வைத்திருக்கிறத பாக்குறோம். ஒரு புஸ்தகத்தை யோவானுக்கு வாங்கி சாப்பிடணும் போது நமக்கு சில கேள்விகளை நம்ம கேட்டுக்கணும். அதை கேள்விகளோடு முடிப்போம். இந்த ரெவலேஷன் நம்ம படிச்சுட்டு வரோம். இதை படிச்சுட்டு வரும்போது நம்மளுடைய ரியாக்ஷன் என்னவா இருக்கிறது? நமக்கு உண்மையாவே இது இன்பம் அளிக்கிற காரியமா இருக்கிறதா? ஆண்டவருடைய ஜட்ஜ்மெண்ட்ஸ், அவருடைய தண்டனை, அவருடைய பயங்கரங்க, அவர் அவருடைய மக்களை காப்பாற்றி கரை சேர்க்கிறதும் அவருடைய மக்களை பரிசுத்தத்துக்கு ஊக்குவிக்கிறதும் பார்க்கும்போது நம்முடைய ரியாக்ஷன் என்னவா இருக்கிறதுன்னு நம்ம யோசிக்கணும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது உண்மையாகவே இன்பமாக இருக்கணும், பயங்கர ஸ்வீட்டாக தான் இருக்கணும், பயங்கர இன்பம் கொடுக்கறதா இருக்கணும். இன்னொரு பக்கம் நமக்கு கசப்பளிக்கிறதா இருக்குதான்னு நம்மளே யோசிச்சுக்கணும். நமக்கு கசப்பளிக்கிறதா இருக்குதான்னு நம்மளே யோசிச்சுக்கணும். எத்தனை பேர் நமக்கு அறிஞ்சவங்க தெரிஞ்சவங்க ஆண்டவருடைய சுவிசேஷம் கேட்காம இன்னும் இன்னைக்கு உலகம் அழிஞ்சிச்சுன்னா அவங்கள என்ன என்ன மாதிரி நம்ம நினைப்போம்? யோசிச்சு பாருங்க அவங்களுடைய நிலைமை என்ன. இந்த மாதிரி இன்னைக்கு அருண் காலில் நமக்கு ஆத்தும பாரம் நமக்கு இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஆத்தும பாரம் நமக்கு இருக்கணும். அந்த ஆத்தும பாரம் இருந்தால் தான் நம்ம எந்த காரியத்திலையும் ஆத்மத்துக்கு செய்யறதுக்கு நம்ம வருமே தவிர ஆத்தும பாரம் நம்மகிட்ட இல்லாமல் போச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அவர் இந்த பாட்டில் ஒரு பாட்டில் நம்ம பாடினோம் இன்னைக்கு, இந்த பாட்டில் முடிஞ்ச பிறகு பாடுவோம். அவர் அவர் சாகிற நேரம் அவருக்கு வந்துருச்சு. அவர் பாவம் கிறிஸ்தவன் தான், ரொம்ப வருஷம் வாழ்ந்தார், சபைக்கு போய் வாழ்ந்தார், கடைசியில் அவர் சாகிற நேரம் வந்துருச்சு. அவரை கேட்குறாங்க, ஏன்பா சாக போகிற நீ, உனக்கு நீ கிறிஸ்தவனாக இருக்க ரொம்ப சந்தோஷமாக பரலோகத்துக்கு போயிடுவேன் நீ, உனக்கு ரொம்ப ஆனந்தம் தான். அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? எனக்கு ஆண்டவர் காப்பாற்றி என்னை பரலோகத்துக்கு கூட்டு போயிரு, அதை பற்றி எனக்கு ஒன்றும் இல்லை, இவ்வளோ எனக்கு செஞ்ச ஆண்டவர் முன்னாடி போய் ஒரு ஆத்மாவையும் நான் ரட்சிக்காமல் நான் போய் எப்படி நிற்பேன் அவருக்கு முன்னாடி? ஆத்மம் ஒன்றும் ரட்சிக்காமல் அவருக்கு முன்னாடி நான் போய் எப்படி நிற்பேன்? என் வாழ்க்கையெல்லாம் வீணாக போச்சு. அந்த நேரத்தில் அவருக்கு ஆத்ம பாரம் வந்து ஒரு பாட்டை எழுதி வச்சிருக்கிறார். அந்த பாட்டு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது பாருங்களேன். நமக்கு ஆத்ம பாரம் வந்தாதாங்க மற்றவங்களுக்கு நம்ம உதவியாக இருப்போம், மற்ற ஆத்மாக்களுக்கு ஏதாவது செய்ய ஆரம்பிப்போம். அது நமக்கு இருக்கணும். இந்த மெசேஜ் நமக்கு ஒரு விதத்தில் பயங்கர கசப்பை ஏற்படுத்தும். எத்தனை சந்தர்ப்பம் இருக்குது நம்மக்கிட்ட உண்மையான சுவிசேஷம் இருக்குது, உலகத்துக்கு அஞ்ஞானத்துலேயும் விக்கிர ஆராதனையிலையும் அழிஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. எங்கே அந்த சந்தர்ப்பத்தை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம்? அதுக்காக எவ்வளோ பேர், சில பேர் நீங்கள் வந்திருக்கிறீங்க இல்லைங்களா, ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்டு வந்திருக்கிறீங்க. எப்படி வந்துட்டீங்க? அதுக்கு ஜபம் இருந்தால் தான் வர முடியும். யாராவது போய் ஷேர் பண்ணால் தான் வர முடியும். யாராவது சுவிசேஷத்தை சொன்னால் தான் வர முடியும். அதுக்காக நம்ம முயற்சிகளை எடுக்கணும். அதுக்காக நம்ம முயற்சிகளை எடுத்து ரொம்ப கசப்பை ஒரு விதத்தில் ஏற்படுத்தணும். ஐயோ இவ்வளோ பேர் இருக்காங்களே, அவங்களாம் எப்படி போவாங்க, என்ன ஆவாங்க, ஆண்டவருடைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் வரப்போதே, பயங்கரமான ஜட்ஜ்மெண்ட்ஸ் வரப்போதே அப்படின்ற ஆத்ம பாரம் நமக்கு இருக்கணும். சரி, நம்ம ஜபம் செய்வோம். எங்களை அருமையாக நேசிக்கிற எங்கள் நல்ல தேவனே, உம்முடைய மக்களுடைய ஆறுதலுக்காகவும் அவங்களுடைய பலப்படுவதற்காகவும் இந்த பயங்கரமான உலகத்தில் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற வல்லமை, காணக்கூடாத உலகத்தில் அவர்களுக்கு உதவி செய்கிற அந்த தேவ தூதர்களுடைய சேனை, அதையெல்லாம் உணர்த்தும்படிக்கு இந்த வசனங்களை எங்களுக்கு தைரியப்படுத்தும்படிக்கு இந்த வசனங்களை எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறீர். இன்னும் ரெவலேஷன் சில பாடங்களை படித்து நாங்கள் ஒரு விதத்தில் பயந்து தான் போனோம், சோர்ந்து தான் போனோம். ஐயோ இவ்வளோ அசுத்த ஆவிகளுக்கு முன்பதாக அந்த அப்பாலியான், அந்த சாத்தானுக்கு முன்பதாக, அவனுடைய தந்திரங்களுக்கு முன்பதாக நாங்கள் என்ன செய்ய முடியும் அப்படின்ற ஒரு சோர்வில் இருக்கும்போது இந்த மிகுந்த பலமுள்ள தேவதூதன் எங்களுக்காக இறங்கி வந்து அவர் மிகுந்த தேவனுடைய பிரசன்னத்தோடு எங்களுடைய தேவன் எங்களோடு உடன்படிக்கை செய்திருக்கிற அந்த சின்னத்தோடு எங்களை ஆறுதல் படுத்தவும் தேர்தல் படுத்தவும் பலப்படுத்தவும் அவர் வந்திருக்கிற அந்த காட்சியை பார்க்கிறோம். அந்த புத்தகத்தை பார்க்கிறோம், உம்முடைய ஆணைகளுடைய புத்தகம், உம்முடைய வெளிப்பாடின் புத்தகம், உம்முடைய மீட்பின் சரித்திரத்தின் புத்தகம், எங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறத பார்க்கிறோம். இதையெல்லாம் காணுகிற மக்கள் நாங்கள் சுயநல மக்களாக வாழாம எங்கள் வாழ்க்கையிலேயே நாங்கள் முழுகி இருக்காம யோவானுக்கு நீ சொன்னபடி உம்முடைய செய்தியை வெறும் ஒரு பொம்மையாக பேசுகிற விதத்தில் இருக்காமல்